அன்பர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. ஜனவரி மாதம் 1 வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி. இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில். துபாயில் நேற்றிரவு புத்தாண்டு பிறப்பு கொண்டாட்டங்களுக்கு முன்னதாக வானுயர் கட்டடம் ஒன்றில் ஏற்பட்ட பெரும் தீயை நேரில் பார்த்த இலங்கையர் ஒருவரின் நேரடி அனுபவம்.
நேற்று இந்த தீவிபத்து நடந்ததால ஒரு 3 தீயை அணைத்து விட்டோம் என்று நியூஸ் போட்டுட்டு வந்த மக்கள் எல்லாம் திரும்பி போகாம பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 10 12 சரியா ஸ்டார்ட் ஆகி ஒரு 10 12:10 வரைக்கும் தான் அதை வெடிவெடித்தாங்க.
இந்திய தலைநகர் டெல்லியில் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டிய எல்லைகளையும் தாண்டி காற்று மாசடைந்து விட்டதாக வந்திருக்கின்ற ஆய்வு பற்றிய அலசல். நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்ட தமிழகத்தின் ஆளும் அதிமுக இம்முறை சட்டமன்ற தேர்தலில் வகுக்கக்கூடிய வியூகங்கள் பற்றிய ஆய்வு. இலங்கையில் புதிய ஆட்சியின் ஓராண்டு நிறைவில் புத்தாண்டை சந்திக்கும் வட இலங்கை தமிழர்களின் குரல்கள். மேலும் பல செய்திகளையும் கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் கிருத்திகா நாராயணன் மற்றும் சார்ல்ஸ் பீட்டர்.
இஸ்ரேலிய தலைநகர் டெல் அவீவில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் குறைந்தது 5 காயமடைந்துள்ளனர். அதில் 2 படுகாயமடைந்துள்ளனர். இந்த துப்பாக்கி சூடு நகரத்தின் மையத்தில் உள்ள ஒரு மதுபான விடுதியில் நடந்தது. துப்பாக்கி ஏந்திய நபர் ஒருவர் அங்கிருந்து ஓடியதை பார்த்ததாக அங்கிருந்தவர்கள் கூறியதால் பாதுகாப்பு படையினர் தாக்குதல்தாரியை இப்பகுதியில் தேடி வருகின்றனர். அங்கு சமீபத்திய மாதங்களில் இஸ்ரேலியர்கள் மீது பாலஸ்தீனியர்கள் அதிகமாக தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர். பெரும்பாலான தாக்குதல்கள் ஜெருசலேம் மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை பகுதியில் நடந்து வருகின்றது.
ஜெர்மனியில் இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் தீவிரவாதிகளினால் புத்தாண்டு தினத்தன்று தாக்குதல் நடத்துவதற்கான சாத்தியம் இருப்பதாக தமக்கு உறுதியான தகவல் வந்தமையினாலேயே வேறு மாற்று வழியில்லாமல் இலக்கு வைக்கப்பட்டதாக கூறப்படும் நாட்டின் தென்னகரான மியூனிக்கில் உள்ள 2 ரயில் நிலையங்களை மூடியதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
We had information from secret service from France and they gave us
வெளிநாட்டு உளவுத்துறையினரால் வழங்கப்பட்ட இந்த தகவலில் IS வலையமைப்பைச் சேர்ந்த 5 பேர் கொண்ட குழுவினர் தாக்குதலை நடத்த திட்டமிட்டிருந்தனர் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த அச்சுறுத்தல் தற்போது நீங்கிவிட்டதாக தெரிவித்துள்ள காவல்துறையினர் தாக்குதலை நடத்த வந்தவர்கள் எங்குள்ளார்கள் என்பது தெரிய வரவில்லை எனவும் கூறியுள்ளனர். இதற்காக ஈராக் மற்றும் சிரியா நாட்டவர்களே வந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. மியூனிக் நகரில் மூடப்பட்ட ரயில் நிலையங்கள் மீள திறக்கப்பட்டுள்ள நிலையில் மக்களை விழிப்புடன் இருக்கும்படி அந்நகரின் அதிகாரிகள் கூறியுள்ளனர்.
இஸ்ரேலர்களுக்கு எதிராக சமீபத்தில் நடந்த பல கத்திக்குத்தல் மற்றும் ஏனைய தாக்குதல்களில் கொல்லப்பட்ட குறைந்தது 20 பாலஸ்தீனியர்களின் சடலங்களை இஸ்ரேல் ஒப்படைக்க உள்ளது. இறந்தவர்களின் குடும்பத்தினர் கொல்லப்பட்டவர்களின் சடலங்களை ஒப்படைப்பதற்காக தொடர்ச்சியாக கோரிக்கைகளை வைத்ததாலேயே இந்த உடல்களை ஒப்படைக்க முடிவு செய்யப்பட்டதாக மூத்த பாலஸ்தீன அதிகாரி ஒருவர் கூறுகிறார். உடல்கள் ஒப்படைக்கப்பட்டால் அதன் பிறகு நடைபெறும் இறுதி சடங்குகளின் போது பெரிய அளவில் ஊர்வலங்கள் இடம்பெறுவதை தவிர்க்கும் நோக்கிலேயே சடலங்களை ஒப்படைப்பதில் இஸ்ரேல் தாமதம் காட்டி வந்தது. இத்தாக்குதல்களில் 20 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டதுடன் பெரும்பாலும் தாக்குதல் நடத்திய அல்லது தாக்குதல் நடத்தியிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படும் 130 பாலஸ்தீனியர்களும் கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் கூறுகிறது.
துபாயில் உள்ள சொகுசு ஹோட்டல் ஒன்றில் நேற்று வியாழக்கிழமை ஏற்பட்ட தீயை முற்றாக அணைக்க தீயணைப்புத்துறையினர் போராடி வருகின்றனர். புத்தாண்டு பிறப்பதை குறிக்கும் வகையிலான நள்ளிரவு கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக வான வேடிக்கைகள் நடைபெறவிருந்த நிலையில் மிக உயர்ந்த அந்த ஹோட்டலில் தீப்பற்ற தொடங்கியது. அட்ரஸ் டவுன்டவுன் ஹோட்டல் என்னும் அந்த 63 மாடி கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்பட்டு 19 மணி நேரங்கள் கடந்த நிலையிலும் அங்கிருந்து இன்னும் புகை பரவிக்கொண்டிருப்பதை காணக்கூடியதாக உள்ளது என செய்திகள் தெரிவிக்கின்றன. எனினும் அவசர உதவி பணியாளர்கள் தீயை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். அந்த சொகுசு ஹோட்டலின் ஒரு பகுதியின் வெளிப்புறம் முற்றாக எரிந்து போயுள்ளது. இந்த தீ விபத்துக்கான காரணம் குறித்த விசாரணை நடைபெற்று வருகிறது. இச்சம்பவத்தில் 14 காயமடைந்திருந்தாலும் யாருக்கும் பெரிதும் பாதகம் எதுவும் ஏற்படவில்லை.
ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் வெளிநாட்டவர்கள் இடையே பிரபலமான ஒரு உணவகத்தின் மீது தற்கொலை கார் குண்டு தாக்குதல் ஒன்று நடந்துள்ளதாக போலீசார் கூறுகின்றனர். லெஜார்டன் எனும் அந்த உணவகத்துக்கு வெளியே இடம்பெற்ற இந்த தாக்குதலை 2 காயமடைந்துள்ளனர். குண்டுவெடிப்பு காரணமாக அருகில் உள்ள பல கட்டிடங்களில் உள்ள ஜன்னல் கண்ணாடிகள் நொறுங்கியதாக அந்த இடத்திற்கு அருகில் வசிக்கும் ஆப்கான் பத்திரிகையாளர் ஒருவர் கூறியுள்ளார். இந்த தாக்குதலை தாமே நடத்தியதாக தாலிபான் கூறியுள்ளனர். தாலிபான் தீவிரவாதிகள் சமீபத்திய மாதங்களில் காபூலில் உள்ள வெளிநாட்டு இலக்குகள் மீது தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர்.
இன்றைய செய்தி அரங்கத்தில் முதலில் சர்வதேச குறிப்புகள். துபாயில் நேற்றிரவு புத்தாண்டு பிறப்பு கொண்டாட்ட வான வேடிக்கை நடப்பதற்கு சில மணி நேரம் முன்னதாக ஆடம்பர ஹோட்டல் ஒன்றில் ஏற்பட்ட தீயை முழுமையாக அணைப்பதற்கு தீயணைப்பு வீரர்கள் இன்னும் போராடி வருகிறார்கள். அந்த பகுதியின் தற்போதைய நிலைமைகள் பற்றி இந்த கட்டடத்துக்கு அருகே இருக்கின்ற இடம் ஒன்றில் பணியாற்றும் இளைஞர் ஒருவரிடம் 2 மணி நேரத்துக்கு முன்னர் தொடர்பு கொண்டு கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
நேற்று இரவைக்கு ஒரு லோக்கல் டைம் துபாய் நேரப்படி 8:30 அளவுல இந்த தீ ஆரம்பமாச்சு. நான் செய்தி கேள்விப்பட்டு வெளியில போய் பார்த்தேன்னா தீ வந்து ரொம்ப வேகமா பரவிட்டு இருந்துச்சு. ஹோட்டல் முழுக்கவே எரிஞ்சு போச்சு. அப்படியே புது வருஷ கொண்டாட்டங்களுக்காக மக்கள் வந்து மிக வேகமா தயாராகி அந்த ஏரியாவை வந்து மக்கள் வெள்ளத்தால களை காட்டியிருந்த நேரத்துலதான் இப்படி ஒரு தீ வந்து நடந்துச்சு அந்த இடத்துல. அதால வந்து பெரும்பாலான மக்கள் வந்து அந்த இடத்தோட்டு வெளியாட்டாங்க. இதே சமயத்துல துபாய் மீடியாக்கள் வந்து இதை பெரிய அளவுக்கு செய்தியாக வெளியிடல.
இந்த ஹோட்டல்ல அந்த தீயானது இப்போ முழுதாக அணைக்கப்பட்டு விட்டதா?
இப்ப துபாய் உள்ளூர் நேரம் வந்து 5 மணி ஆகுது, மாலை 5 மணி. இன்னும் வந்து அந்த தீ வந்து முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள்ள வரலன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 மணி நேரத்துக்கு மேலாவது இன்னைக்கு தீ வந்து ஏற்பட்டு இன்னும் வந்து தீ முழுமையாக அணைக்கப்படல. இன்னுமே எரிவுக்குரிய புகைகள் இன்னுமே வந்துகிட்டு இருக்கு. போலீஸ் வந்து தடுத்து வச்சிருக்காங்க அந்த பகுதிக்குள்ள மக்கள் பிரவேசிக்கிறது. அது தீயணைப்பு படை போலீசார் எல்லாமே இப்ப கூட அந்த தீயை கட்டுப்படுத்துறதுல வேலை செஞ்சிட்டு இருக்காங்க.
துபாயில இருக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் வந்து இந்த தீ விபத்தை பெரிய அளவுல செய்தியா வெளியிடலன்னு சொன்னீங்க, ஏன் என்ன காரணம் அதுக்கு?
சிலர்கிட்ட நான் கேட்டப்ப ஏன் இந்த நியூஸ் வந்து மீடியாவில் வரல அப்படின்னு கேட்டப்ப அவங்க சொல்றாங்க துபாய் கவர்மெண்ட் வந்து இந்த தீ விபத்தை வந்து பெரிய அளவில் செய்தியாக வெளியிட்டா அந்த கவர்மெண்டோட டூரிசம் வந்து பாதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி கவர்மெண்டோட கருத்து இருக்கிறதாகவும், அதால வந்து இது ஒரு பெரிய தீ விபத்தாக காட்டாம ஒரு சின்ன விபத்தாக காட்டி அதை வந்து முழுமையாக கட்டுப்படுத்தியாச்சு அப்படின்ற மாதிரி. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 8 தினம் 8 மணிக்கு ஏற்பட்ட தீக்கு ஒரு 11 மணி அளவுல இங்கே உள்ள பிரபல தொலைக்காட்சி உள்ள ஒரு செய்தி வெளியிடுறாங்க என்னென்னா 11 மணிக்கே தீயை வந்து முழுமையாக கட்டுப்படுத்தியாச்சு, முழுமையாக அணைத்து விட்டோம், திட்டமிட்டபடி புது வருட கொண்டாட்டங்கள் அனைத்தும் நடைபெறும் அப்படின்ற அளவுக்கு இங்கே வந்து தொலைக்காட்சியில வந்து செய்தி போட்டதை நான் பார்த்தேன். இந்த செய்தியை வந்து பெருசாக இந்த கவர்மெண்ட் வெளியிடாத காரணம் வந்து இந்த துபாய் கவர்மெண்ட் வந்து டூரிசத்துல கண்ணும் கருத்துமா இருக்கு. இந்த செய்தி வந்து பெரிய அளவுல மக்களால் பேசப்பட்டா துபாய் கவர்மெண்டோட டூரிசம் பாதிக்கப்படும். அதனால இந்த செய்தியை வெளியிடாம துபாய் கவர்மெண்ட்
புத்தாண்டை வரவேற்கும் நோக்குடன் அந்த புத்தாண்டு கொண்டாட்டங்கள் நடைபெற்றதா?
புத்தாண்டு கொண்டாட்டங்கள் சொல்லும் போது அதாவது உலகிலே மிகப்பெரிய பிரம்மாண்டமான புத்தாண்டு கொண்டாட்டம் வந்து துபாயில தான் வருஷம் நடக்கிறது வழக்கம், எல்லாருக்குமே தெரிஞ்சது. அம்மையிலே சொல்ல போனா இந்த தீ விபத்துக்கு அப்புறம் வந்து இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததை விட ஏற்பாடு செய்யப்பட்டது 100%, அதாவது ஒரு 10% மட்டும்தான் நடந்தது அப்படின்னு சொல்ற அளவு தான். ஏன்னா வந்து அந்த சுற்றி இருக்கிற அனைத்து கட்டிடங்கள்லயும் வடி வச்சு ஒடிப்பாங்க. ஆனா வந்து நேற்று இந்த தீ விபத்து நடந்ததால ஒரு 3 மணி நேரத்திலேயே தீயை அணைத்து விட்டோம் நியூஸ போட்டுட்டு வந்த மக்கள் நான் திரும்பி போகாம பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 12 மணிக்கு சரியா ஸ்டார்ட் ஆகி ஒரு 10 நிமிஷம் 12:10 வரைக்கும் தான் அதை வெடி வெடித்தாங்க. அப்படி இந்த தீ விபத்து நடக்காம விட்டுருந்தா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேல இந்த வான வேடிக்கைகள் நடந்திருக்கு.
இந்த தீ விபத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு ஏதாவது தகவல் இதுவரைக்கும் வெளியாகியிருக்கா?
இந்த தீ விபத்துக்கான காரணம் வந்து இதுவரைக்கும் சரியா தெரியல. ஏன்னா வந்து போலீஸ் வந்து அந்த ஏரியாவில் யாரையுமே அனுமதிக்கல. இதுவரைக்கும் போலீஸ் வந்து உறுதிப்படுத்தாட்டியும் சந்தேகமா இப்படி ஒரு காரணம் இருக்கலாம்னு சொன்ன காரணம் வந்து ஃபயர் ஒர்க்ஸ் வந்து செட் பண்ணியிருந்த டயத்துல அதுக்குரிய ஒரு ஷார்ட் ஃபயர் ஆகிட்டா அது நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு காரணம் சொல்லப்படுது. ஆனா உண்மையான நிலவரம் தெரியல.
துபாயில் இந்த விபத்து நடந்திருக்கிறத உங்களை போன்ற உள்ளூர் வாசிகள் அல்லது அங்க வந்து வேலை செய்யறவங்க எப்படி பாக்குறீங்க?
இப்படியான தீ விபத்துகள் துபாயில வந்து புதுசா இருக்கல. ஆனா ஷார்ஜா போன்ற பகுதி அடிக்கடி தீ விபத்துகள் கட்டிடங்கள்ல ஏற்படுது. இதை தடுக்கிறதுக்கோ தவிர்க்கிறதுக்கோ ஒரு வழிமுறைகள் எதையும் வந்து அரசாங்கம் மேற்கொள்றதா தெரியல. இந்த துபாய் சார்ஜா அபுதாபி போன்ற இடங்கள்ல வந்து மிகப்பெரிய பெரிய கட்டிடங்கள் வர்த்தக நோக்கத்துல வந்து நாள்தோறும் வந்து கட்டப்பட்டு இருக்கு. ஆனா இந்த கட்டிடங்களுக்குரிய பாதுகாப்பு வந்து எந்த அளவுக்கு இருக்கின்ற யாருமே கேள்விக்குட்பட்ட முடியாத ஒரு நிலை. அதை பத்தி தெளிவும் மக்களுக்கு வந்து வழங்கப்படுறது ரொம்ப கம்மியாகி.
துபாயில் தீ ஏற்பட்டுள்ள 63 மாடி கட்டடத்துக்கு அருகே பணிபுரிகின்ற இலங்கையர் ஒருவர் பகிர்ந்த நேரடி அனுபவம் அது. ஜெர்மனியின் மியூனிக் நகரில் புத்தாண்டு பிறப்பின் போது பயங்கரவாத தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என்று கிடைத்த புலனாய்வு தகவல்களை அடுத்து நேற்று முதல் அந்த நகரில் கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இது பற்றிய குறிப்பொன்றுடன் சார்ல்ஸ் பீட்டர்.
ஜெர்மனி மியூனிக் நகரில் பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டதை அடுத்து அங்கு நேற்று நள்ளிரவு முதல் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. பிரான்ஸ் உளவுத்துறையினரால் காவல்துறையினருக்கு வழங்கப்பட்ட தகவலை அடுத்து அங்கு பாதுகாப்பு உசார் நிலை ஏற்படுத்தப்பட்டது. இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் தீவிரவாதிகள் மியூனிக்கில் உள்ள மிகப்பெரிய ரயில் நிலையங்களை இலக்கு வைத்து தற்கொலை தாக்குதல் நடத்த உள்ளனர் என அந்த தகவலில் தெரிவிக்கப்பட்டதாக ஜெர்மனி உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து மியூனிக் நகரில் உள்ள 2 மிகப்பெரிய ரயில் நிலையங்கள் மூடப்பட்டதோடு அங்கிருந்து மக்களும் வெளியேற்றப்பட்டனர். காவல்துறையினரும் விசேட பாதுகாப்பு பிரிவினரும் வீதி ரோந்து மற்றும் சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். தமக்கு கிடைத்த தகவல் நம்பகரமானதாக இருந்தமையினால் தாம் துரித பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்ததாக மியூனிக் காவல்துறையின் தலைமை அதிகாரி யூபிடாஸ் அந்திரி பிபிசியிடம் தெரிவித்தார்.
Wir haben heute gegen 19:40 von den Bundessicherheitsbehörden einen konkreten Hinweis auf mögliche Anschläge hier in München.
புத்தாண்டு தினத்தன்று நள்ளிரவு 12 மணிக்கு பயங்கரவாதிகள் மியூனிக்கில் தற்கொலை தாக்குதல் நடத்த இருக்கின்றார்கள் என்று பிரான்ஸ் உளவுத்துறையினரால் எங்களுக்கு தகவல் வழங்கப்பட்டது. மியூனிக்கின் மத்திய ரயில் நிலையம் மற்றும் இன்னுமொரு மிகப்பெரிய ரயில் நிலையத்தில் இந்த தாக்கு நடத்தப்பட இருப்பதாக அந்த தகவலில் தெரிவிக்கப்பட்டது. இந்த தகவல் நம்பகரமானதாக இருந்ததால் நாங்கள் துரித பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்தோம்
என்றார் மியூனிக் காவல்துறையின் தலைமை அதிகாரி. இந்நிலையில் சில மணி நேரங்கள் மூடப்பட்ட ரயில் நிலையங்கள் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டதன் பின்னர் இன்று காலை மீள திறக்கப்பட்டன. பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் தமக்கு கிடைத்த தகவல் நம்பகரமானதாக இருந்த போதிலும் இதுவரை அசம்பாவிதங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்பதால் மகிழ்ச்சி அடைவதாக ஜெர்மனிய உள்துறை அமைச்சர் ஜோகிங் ஹர்மன் தெரிவித்துள்ளார்.
எங்களுக்கு தகவல் கிடைத்தவுடனேயே ரயில் நிலையங்களை மூட வேண்டும் என்று நாங்கள் எடுத்த முடிவு சரியானது என்று நான் நினைக்கின்றேன். தற்பொழுது அசம்பாவிதங்கள் எதுவும் நடக்கவில்லை. இது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஆனால் நாங்கள் தொடர்ந்தும் விழிப்புடன் இருப்போம்
என்றார் ஜெர்மனிய உள்துறை அமைச்சர். தற்போது ஜெர்மனியின் நிலைமை வளமைக்கு திரும்பியுள்ளது. ஆனால் அங்கு பாதுகாப்பு தொடர்ந்தும் உசார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத அச்சுறுத்தல் காரணமாக ஐரோப்பா உள்ளிட்ட பல இடங்களிலும் இம்முறை புதுவருட கொண்டாட்டங்கள் மிகவும் மந்தமாக காணப்பட்டன. பிரான்சில் கடந்த நவம்பரில் பயங்கரவாதிகள் தொடர் தாக்குதலை நடத்திய நிலையில் அந்த தாக்குதல்களின் பீதியிலிருந்து அந்நாட்டு மக்கள் இன்னமும் மீளவில்லை. பிரசல்ஸில் அனைத்து புத்தாண்டு கொண்டாட்டங்களும் ரத்து செய்யப்பட்டன. இதன் பின்னணியில் ஜெர்மனி மீதான பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான அச்சுறுத்தல் வந்துள்ளது.
சார்ல்ஸ் பீட்டர் அளித்த குறிப்பது. இனி இந்திய செய்திகள். தலைநகர் டில்லியில் காற்று மாசடைதல் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டிய எல்லைகளையும் தாண்டி சுகாதார பாதிப்புகளை ஏற்படுத்தும் அளவுக்கு மோசமடைந்து விட்டதாக இந்தியாவின் அறிவியல் சார் கொள்கை ஆய்வு நிறுவனம் ஒன்றின் ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. டில்லி மற்றும் இந்தியாவின் ஏனைய மாநில தலைநகரங்களில் காற்று மாசடைதலின் நிலைமை குறித்து ஆராய்கிறார் நமது தமிழக செய்தியாளர் முரளிதரன்.
டில்லியில் காற்று மாசுபாடு அனுமதிக்கப்பட்ட அளவை விட மிக அதிகமாக இருப்பதாகவும் இதன் காரணமாக இந்த காற்றை சுவாசிப்பவர்களுக்கு மூச்சு திணறல், நெஞ்சக நோய் ஆகியவை வரக்கூடும் என தேரி எனப்படும் தி எனர்ஜி அண்ட் ரிசோர்சஸ் இன்ஸ்டிடியூட் தெரிவித்துள்ளது. டில்லியில் மாசுபாட்டை குறைப்பதற்காக இன்று முதல் அமல்படுத்தப்பட்டிருக்கும் ஒரு நாளில் ஒற்றை இலக்க கார்களும் மற்றொரு நாளில் இரட்டை இலக்க கார்களும் ஓடும் திட்டத்தின் பயன் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை அறியும் நோக்கத்திலேயே இந்த ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்ச்சியாக ஜனவரி 20 வரை செய்யப்படும் என்றும் இதன் மூலம் இந்த திட்டத்திற்கு பலன் இருக்கிறதா என்பது ஆராயப்படும் என்றும் தேரி தன் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஆனால் தில்லியில் மாசுபாட்டை குறைக்க வேண்டுமானால் வேறு சில விஷயங்களிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்கிறார்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள். இது தொடர்பாக பிபிசி தமிழோசையிடம் பேசிய பூ உலகின் நண்பர்கள் அமைப்பைச் சேர்ந்த சுந்தர்ராஜன்,
ஆட் நம்பர் ஈவன் நம்பர் வந்து அனுப்புறது சரியான விஷயமா கிடையாது. ஏன்னா ஒரே வீட்டில் 2 கார் வாங்கிச்சுவாங்க. ஒரு கார் ஆட் நம்பர் ஆகும், ஒரு கார் ஈவன் நம்பர் ஆகும். ஸோ அதனால வந்து இது வந்து ஒரு சரியான தீர்வாக இருக்க முடியாது. சரியான தீர்வு என்பது வந்து பொது போக்குவரத்தை அதிகப்படுத்தி, நீங்க டெல்லி மெட்ரோ வந்தப்ப நம்ம பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும்னு அரசாங்கம் எதிர்பார்க்குது. ஆனா டெல்லி மெட்ரோ யாரு பயன்படுத்த பேருந்துகள்லயும் டூ வீலர்லயும் போனவங்க டெல்லி மெட்ரோ பயன்படுத்துறாங்க. கார்ல போறவங்க கார்ல போயிட்டே தான் இருக்காங்க. டெல்லியோட கார மாசுக்கு ஒரு அதிக அளவுல வெஹிக்கிள் பொல்யூஷன் காரணமாக இருந்தாலும் பஞ்சாபோடைய விவசாய நிலங்களில் எரிக்கப்படும் அந்த பயிர் வகைகள் இருந்து வரக்கூடிய நச்சு காற்று ஒரு முக்கிய காரணியாக கண்டறியப்பட்டது. அது ஒரு முக்கியமான காரணம். மூன்றாவது முக்கியமான காரணம் வந்து டெல்லியில் இன்னும் இருக்கின்ற சில தொழிற்சாலைகள் இருந்து வரக்கூடிய மாற்று. இது மூன்றையும் தீர்ப்பதற்கான முக்கிய வழி வந்து பஞ்சாபில் இருக்கிறோம்னா அந்த கழிவுகளை ஒரு உரமா மாற்றுவதற்கோ, அந்த கழிவுகளை விவசாய பொருளாக பயன்படுத்துவதற்கோ விஷயங்களை அரசு செய்யணும். தொழிற்சாலைகளை வந்து வேடங்களுக்கு மாற்றணும். போக்குவரத்தை பொறுத்த மட்டும் பொது போக்குவரத்தை அரசு அதிகாரிகள்
விரைவிலேயே இந்தியாவின் பிற பெருநகரங்களும் வாழ்வதற்கு தகுதியற்ற நகரங்களாக கூடும் என்கிறார் சுந்தர்ராஜன்.
நீங்க வந்து இன்னைக்கு டெல்லியில எவ்வளவு அளவு காற்று மாசு இருக்கோ அதே அளவு காற்று மாசு சென்னையில இருக்குது. ஆனால் சென்னைக்கும் மும்பைக்கும் கல்கட்டாக்கும் இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் என்னன்னா, இந்த மூன்று நகரங்களும் கடலுக்கு பக்கத்துல இருக்கு. நம்ம இந்த வாகனங்களிலிருந்து வரக்கூடிய புகை, கார்பன், மனிதர்கள் இருக்கிற கார்பன், அனல் மின்னிய கார்பன் போன்ற பல்வேறு விஷயங்கள் வரக்கூடிய கார்பன் வந்து கடல் வந்து கிட்டத்தட்ட 25-30% கடல் வாங்கிக்கும். கார்பன் சிங்க் கடல், கடலோட அமிலத்தன் என்கிறார்
சுந்தர்ராஜன். இதற்கிடையில் தில்லியில் இன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் புதிய விதியின்படி 10 லட்சத்திற்கும் அதிகமான கார்கள் சாலையில் செல்வது தடுக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய திட்டத்தின்படி கார்களின் பதிவு எண்களின் அடிப்படையில் இரட்டை இலக்கத்தில் முடியும் கார்கள் ஒரு நாளும், ஒற்றை இலக்கத்தில் முடியும் எண்களை கொண்ட கார்கள் மற்றொரு நாளும் சாலையில் செல்ல அனுமதிக்கப்படும். இதனை அறிமுகப்படுத்திய சில மணி நேரத்திலேயே மிகவும் ஊக்கம் தரும் வகையிலான முன்னேற்றத்தை தாம் உணர்ந்ததாக தில்லியின் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியுள்ளார். அவசர வாகனங்களான ஆம்புலன்ஸ், காவல்துறையின் வாகனங்கள், தீயணைப்பு வண்டிகள் மற்றும் டாக்ஸிகளுக்கு இந்த விதியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது.
முரளிதரன் அளித்த குறிப்பது. 2014 இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டின் ஆளுங்கட்சியான அதிமுக தனித்து போட்டியிட்டு 37 இடங்களில் வென்றிருந்தாலும், இந்த ஆண்டில் நடக்க இருக்கின்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் சூழலுக்கு ஏற்ப கூட்டணி வியூகம் வகுக்கப்படும் என்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான ஜெயலலிதா நேற்று நடந்த கட்சியின் பொதுக்குழுவில் கூறியிருந்தார். கூட்டணி குறித்த ஜெயலலிதாவின் இந்த நிலைப்பாட்டின் பின்னணி என்ன என்று தமிழக அரசியல் விமர்சகர் ஆர் முத்துக்குமாரை தொடர்பு கொண்டு கேட்டார் எல்ஆர் ஜெகதீசன்.
அடிப்படையில கடந்த கால் நூற்றாண்டு காலமா அரசியல் கட்சிகளுடைய செயற்குழு பொதுக்குழுக்களுக்கு இருக்கக்கூடிய அதிகபட்ச அதிகாரமே தலைவருக்கு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை வழிமொழிவதுதான், முன்மொழிவது கூட அல்ல. அந்த வகையிலதான் இந்த முறை வந்து கூட்டணி குறித்த முடிவை எடுக்கக்கூடிய அதிகாரத்தை வந்து பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவுக்கு வழங்கியிருக்காங்க. அதன் நீட்சியா அவங்க வந்து அந்த உரையை நிகழ்த்தும் போது, கடந்த காலங்களில் தேர்தலின் வெற்றியை நோக்கிய வியூகமாக பல்வேறு விதமான கூட்டணிகளை அமைத்திருக்கிறேன், அதை போலவே வரும் காலத்திலும் சூழ்நிலைக்கு ஏற்ப முடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சூழ்நிலை அப்படிங்கறத வந்து சந்தர்ப்பம் அப்படிங்கிற வார்த்தையால நம்ம ரீப்ளேஸ் பண்ணனா அதோட அர்த்தமே வேற. கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லைன்னு கடந்த காலங்கள்ல சொல்லிட்டு இருந்த ஜெயலலிதா இப்போது சூழ்நிலைக்கு ஏற்ப அப்படின்னு சொல்றதன் மூலமா நான் கூட்டணிக்கும் தயார் என்பதை மறைமுகமாக சுட்டி காட்டியிருக்கிறார்கள் அப்படிங்கறதுதான் வந்து இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம்.
அப்படியானால் அவர் கூட்டணி வைக்கக்கூடிய கட்சிகள் அப்படின்னு நீங்க யார பாக்குறீங்க?
முதல்ல வந்து கூட்டணிக்கு தயார் அப்படின்னு அவங்க ஏன் அந்த நிலைப்பாட்டை எடுத்தாங்கிறத வந்து பாக்குறப்பதான் அது அடுத்த கட்டத்தை யார் கூட வாய்ப்புகள் இருக்குங்கிறத வந்து நம்ம பேசலாம். அதனால ஏன் இந்த சூழல் வந்துச்சு அப்படின்னா, கடந்த காலங்கள்ல வந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி சொத்து குவிப்பு வழக்கு தான் வந்து இந்த தேர்தலுடைய மைய பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு பார்க்கப்பட்டது. அதன் பிறகு கூட்டணி ஆட்சி, மதுவிலக்கு, ஊழல் புகார் அப்படின்னு பல்வேறு விதமான பிரச்சனைகள் வந்து ஒவ்வொன்றும் வந்து அடங்கி போய் சமீபத்துல இந்த சென்னை பெருவெள்ளம் வந்து பெரிய அளவுல வந்து ஒரு அதிமுக அரசின் மீது கடந்த 4.5 ஆண்டுகளாக இல்லாத ஒரு அதிருப்தியை வந்து இந்த பெருவெள்ளம் வந்து உருவாக்கி இருக்கு. வெறும் சென்னை உள்ளிட்ட 5 மாவட்டங்கள்ல சேதம் இருந்தாலும் அது ஒவ்வொரு மாவட்டத்தையும் வந்து தனிப்பட்ட முறையில மன ரீதியாக பாதுகாப்பான ஒரு தேர்தல் கூட்டணி அமைக்கணும்னா வரக்கூடிய தேர்தல்ல பெரிய அளவு ஒரு வெற்றி பெறணும் ஒரு அப்படின்னா அதுக்கு ஒரு கூட்டணி தேவை அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அந்த அடிப்படையில தான் இந்த ஒரு வார்த்தை அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அப்படிங்கிற அந்த பதத்தை பயன்படுத்திருக்கிறதா நினைக்கிறேன். அப்படி பாக்குறப்போ அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு திமுக என்ன மாதிரிய நிலைமை இருக்கோ அதே போன்ற நிலைமைதான் அதிமுக இருக்கு. என்ன வித்தியாசம் அப்படின்னா, திமுக எந்த ஒரு கூட்டணி கட்சியும் இதுவரைக்கும் சேரல, ஆனா அதிமுக சேர்வதற்கு சேரலாமா கேட்கறதுக்கு கூட ஒரு தயக்கம் வந்து இத்தனை நாள் வரைக்கும் இருக்கு. அப்படி ஒரு தயக்கம் வேண்டாம் அப்படிங்கறதுதான் தன்னுடைய அந்த பொதுக்குழு பேச்சு மூலமா சுட்டி காட்டியிருக்காங்க. அதே சமயம் அதிமுகவுடைய மனசுல, அதிமுக தலைமையினுடைய மனசுல முதல் இலக்கு, தன்னுடைய கூட்டணி கட்சி அப்படின்னு முதல் இலக்கா பாரதிய ஜனதா கட்சி இருக்கும் அப்படிங்கறதான் என்னுடைய கணிப்பு. ஏனென்றால் அதிமுக திமுகவும் பாஜகவும் இயற்கையிலேயே ஒரு ஒரு இயற்கையான ஒரு கூட்டணி அப்படிங்கறத நான் பாக்குறேன். அது 1998 முதல் இன்னைக்கு வரைக்கும் அதுதான் நிலைமை. இடையில சின்ன சின்ன மோதல்கள் இருந்து பெரிய பெரிய மோதல் வரை நடந்திருந்தாலும் கூட அந்த பாஜகவுக்கும் அதிமுகவுக்கான உறவு என்பது முற்றிலும் அறுந்து போய்விடவில்லை. வருங்காலத்திலும் கூட்டணி வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன.
அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையிலான ஒரு உறவில் அறுபடவில்லை அப்படின்னு சொன்னா கூட இந்த தேர்தலில் இந்த கூட்டணி தான் உருவாகும் அப்படின்னு நீங்க சொல்வதற்கு வேற என்ன காரணம் இருக்கு?
இந்த கூட்டணி தான் உருவாகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா உருவாவதற்கான வாய்ப்புகள், அதிமுக பாஜக கூட்டணி உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்னு இதை சொல்றதை விட அதிமுக மோடி கூட்டணி அப்படின்னு சொல்றதுதான் வந்து ரொம்ப பொருத்தமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அதிமுக தலைமைக்கும் பிரதமர் மோடி அவர்களுக்குமான நல்லுறவு, அரசியல் ரீதியான தொடர்புகள் வந்து ஆரம்ப காலத்திலிருந்து தொடர்ச்சியா இருந்துட்டு இருக்கு. குறிப்பா கடந்த ஒரு 15 காலங்கள்ல தொடர்ச்சியா மோடிக்கும் ஜெயலலிதாவுக்குமான அரசியல் ரீதியான உறவுங்கிறது பலமாவே இருந்திருக்கு. தவிரவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு மாநில கட்சி, மாநிலத்தினுடைய ஆளுங்கட்சி ஒரு தேசிய கட்சியோட சேர்ந்து தேர்தலை சந்திக்கிறதுங்கிறது வந்து ஒரு சாதகமான அம்சம். கூடவே பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆளுங்கட்சியாகவும் இருக்கிறது அப்படிங்கிறது இன்னும் கூடுதல் சாதகமான அம்சம். அதனால மோடி போன்ற ஒரு பிரதமர் அதிமுக தலைமையிலான கூட்டணியில இடம் பெறுவது அப்படிங்கிறது அதிமுகவுக்கு மிகவும் சாதகமான அம்சம். அது அந்த கோணத்துல பார்க்கும்போது அதிமுக பாஜக அல்லது அதிமுக மோடி கூட்டணி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம்.
அரசியல் விமர்சகர் ஆர் முத்துக்குமார். அதிமுக தவிர்ந்த ஏனைய கட்சிகளின் கூட்டணி வாய்ப்புகள் குறித்து முத்துக்குமாரின் விரிவான அலசலை நேயர்கள் பிபிசி தமிழ் இணையதளத்தில் கேட்கலாம். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி இலங்கை குறிப்புகள். இலங்கையில் மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சிக்கு எதிராக மைத்ரி மற்றும் ரணில் தலைமையில் புதிய ஆட்சி ஏற்பட்டு இன்னும் ஒரு வாரத்தில் ஓராண்டு நிறைவடைகிறது. பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் கடந்த ஆண்டு புத்தாண்டை கொண்டாடிய வட இலங்கை மக்கள் இம்முறை புதிய ஆட்சியின் ஓராண்டு நிறைவில் புத்தாண்டை எப்படி சந்திக்கிறார்கள் ஆராய்கிறார் நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இன்று 2016 புதிய ஆண்டு பிறந்துள்ள நிலையில் இலங்கையின் வடபகுதி மக்கள் பல்வேறு எதிர்பார்ப்புகளை கொண்டிருக்கின்றார்கள். கடந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் ஆட்சி மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருந்தது. இதற்கு கடந்த வருடம் ஜனவரி மாதம் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் வழிவகுத்திருந்தது. இந்த நிலையில் கடந்த ஒரு வருட காலத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்து வடபகுதியின் பலரிடமும் தொடர்பு கொண்டு கேட்டபோது பலரும் பலவிதமான கருத்துக்களை வெளியிட்டனர். அவர்களில் வன்னி பிரதேசத்தைச் சேர்ந்த அமிர்தலிங்கம் அவர்களும் ஒருவர்.
ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு எங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் என்று, அது முக்கியமாக இந்த அரசியல் கைதிகள் விடுதலை, காணாம போனாக்கள் பிரச்சனை, மற்றது காணிகள், பொதுமக்கள் ராணுவம் கையப்படுத்தியிருக்கிற காணிகள் எல்லாம் விடுவிக்கப்படும் என்றுதான் 100% நம்பியிருந்த தமிழ் மக்கள். இன்றைக்கும் மேல அது ஒரு ஏமாற்றம் அளித்திருக்கிறது. இந்த ஆட்சி மாற்றத்தால் இன்னும் அரசாங்கத்துக்கு வடக்கு கிழக்கிலிருந்து வருமானம் தான் வெளியே தவிர நிம்மதியான வாழ்க்கை இன்னும் வரை இல்லை. நடமாட்டம் உறவு செய்யலாம், மற்ற பேச்சு சுதந்திரம் உறவு இருக்குது என்று மட்டும் சொல்லலாமே தவிர தமிழ் மக்கள் சேர்ந்த மாற்றத்திலிருந்து வர வேண்டியிருந்த மாற்றங்கள் இன்னும் வந்து சேரையில் வரவு செலவு திட்டத்தில் உண்மையிலே வடக்கு கிழக்கிலிருந்து போரால் பாதிக்கப்பட்ட 89,000 மிதவையிலிருந்து அவையிருந்த வாழ்வாதாரத்துக்கு
ஒரு வருட காலத்தில் தமிழ் மக்களுக்கு தமிழ் அரசியல் தலைவர்கள் என்ன செய்திருக்கிறாங்க, அவர்களால் ஏற்பட்ட நன்மை என்ன, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க?
தமிழ் அரசியல் தலைவர்களால தமிழ் மக்கள் எதிர்பார்த்த நன்மை எதுவும் கிடைக்கவில்லை. அவர்களும் ஏதோ சட்டப்போக்க சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் காலத்துக்கு காலம் தமிழ் தேசியத்துக்காக போராடுறோம் என்று உணர்ச்சி பூர்வமான வார்த்தைகளாக நாங்கள் அந்த ஒரு கடைசி கட்டத்திலே ஒன்றும் செய்யலாத நிலைமையில நாங்கள் தமிழ் தலைவர்களை தான் தெரிவு செய்யணும் தெரிவு செய்கிறது. அவர்கள் சரியா தமிழ் மக்களுக்கு உத்தரவாதமா இருக்கிறார்கள் என்றால் கேள்விக்குறியா தான் இருக்கு.
என்றார் அமிர்தலிங்கம் அவர்கள். இதேவேளை முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த சந்திரலீலா அவர்களிடம் ஆட்சி மாற்றத்தின் போது ஏற்பட்டுள்ள மாற்றங்களை எவ்வாறு நோக்குகின்றீர்கள் என கேட்டேன்.
முன்னேற்றங்கள் வந்து சொல்ல போனால் புலனாய்வு அழுத்தங்கள் கொஞ்சம் குறைக்கப்பட்டிருக்குது. மற்ற இந்த அரசியல் கைதிகளுக்கு வந்து பிணையில விட்டது வந்து கொஞ்சம் அந்த குடும்பங்களுக்கான உறவுகள் கொஞ்சம் உறவுகள் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. இவை ரெண்டும் தான் சொல்லலாம்
நன்மையாண்டு.
எங்களை முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்தவரையில இதுவரையும் எங்கட இன்னும் காணிகள் விடப்பட இல்லையே. பாப்பிள எடுத்து பார்த்தால் அது அப்படியே இருக்குது. குடியிருப்பு முன்னிக்கு இருக்கிற காணிகள் இன்னும் விடுபட இல்லை. அதே போல கொக்குல கொடுத்துருவாங்க, சைட்ல வந்து வேல்காணிகள் எதுவுமே விடுபடை இல்லை. முல்லத்தி மாவட்டத்தை பொறுத்தவரை எங்கேயுமே காணிகள் ராணுவத்தால் கையளிக்கப்படையில மக்களுக்கு.
சரி, இப்ப வலிகாமம் வடக்கில் ஒரு கொஞ்சம் காணிகள் விட்டு இருக்கிறாங்க, அதே மாதிரி இந்த காணிகள் விடலாம் இல்லவா?
வலிகாமம் வடக்கில வந்து காணிகள் கொஞ்சம் விட்டுருக்கினவான் ஆட்சி மாவட்டத்தின் ஒரு வருஷத்துல வந்து ஒரு சொற்பத்தை வந்து விட்டதுல எங்களுக்கு அது ஒரு மனதுக்கு திருப்தி ஆயிட்டு நாங்கள் எங்களுக்கு மிச்ச காணிகளும் இல்லைன்னு சொன்னா எங்களை முல்லத்தி மாவட்டத்துல ஒரு கொஞ்சம் இடத்துலயாவது அவை காணிகளை வந்து ரிலீஸ் ஆக்கியிருந்தா நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு மிச்ச இதுகளையும் விடுபடுமண்டு எங்களுக்கு அதுல ஒரு நம்பிக்கையின்மையா இருக்குது
என்றார் சந்திரலீலா அவர்கள். இதேவேளை யாழ் மாவட்டத்தில் இடம்பெயர்ந்துள்ள மக்களின் முன்குடியேற்றத்திற்காக செயற்பட்டு வருகின்ற குணபாலசிங்கம் அவர்கள் ஆட்சி மாற்றத்தின் போது நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதாக கூறினார்.
மிகவும் நல்ல மாற்றங்களாக நான் அதை நோக்குகிறேன். என்ன மாதிரி என்றால், ஆட்சி மாற்றத்துக்கு முதல் நாங்கள் ஒரு பயங்கரமாகத்தான் எதையும் கணிக்க வேண்டி இருந்தது. இப்பொழுது அந்த பயங்கரம் இல்லாமல் சுதந்திரமான செயல்பாடுகள் உருவாகி வருது. இவ்வளவு காலமும் எங்களிடம் விடுபடாமல் இருந்த இடங்கள் சொற்ப சொற்பமாகத்தான் விடுகிறார்கள். இந்த முறை விட்டுகள் 100 ஏக்கர் காணியில கூடி ஒரு 100 குடும்பத்துக்குள்ளதான் குடியமர முடியும். எல்லாம் தோட்ட காணியும் தரிசு நிலங்களையும் தான் இந்த முறையும் விட்டவே. குடியிருப்பு காணிகளை விட்டாதான் மக்கள் அந்த தோட்ட காணிகள்ல செயல்பட முடியும். ஆனால் அதை நாங்கள் நேரடியாக அரசு அலுவலர்களோடையோ அரசாங்கத்துடனோ பிரதம மந்திரியோடையோ ஜனாதிபதியோடையோ கதைக்கக்கூடியதாக எங்களுக்கு எழுத்து மூலமாக அதுகளை அனுப்பக்கூடியதான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு நாங்கள் கொஞ்சம் நிம்மதியாக வாழக்கூடிய இருக்கின்றது.
சரி, இந்த ஒரு வருட காலத்தில் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்களின் அடிப்படையில் தமிழ் அரசியல் தலைவர்கள் அவர்களுடைய செயல்பாடுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க?
தமிழ் அரசியல் தலைவர்களுடைய செயல்பாடு பேருக்கு எதிர்கட்சியாக இருந்தாலும் அரசாங்கத்தோட எங்களுடைய பிரச்சனைகளையும் மற்ற சமூகத்தினுடைய பிரச்சனைகளையும் கூடி கதைச்சு செய்யக்கூடியதாக இந்த ஒரு வருடத்துக்குள்ள கணக்கு மாற்றங்கள் தென்படுகிறது. முந்தின அரசாங்கத்திலே அப்படி கதைக்கவும் முடியாது, எதுவும் பேசவும் முடியாது, அவர்கள் சொல்வதை நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்த காலம் போய் இப்ப எங்களுடைய அரசியல் தலைவர்கள் நேரடியாக அரசாங்கத்தோட கதைத்து எதையும் செய்யக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது
என்றார் குணபாலசிங்கம் அவர்கள்.
மாணிக்க வாசகம். கிழக்கிலங்கையில் திருகோணமலை தென்னைமரவாடி கிராம மக்கள் 4 ஆண்டுகளுக்கு முன்னர் சொந்த மண்ணில் குடியேறினார்கள். ஆனால் அவர்களின் வாழ்க்கையில் இன்னும் முன்னேற்றம் இல்லை. இது பற்றிய குறிப்பொன்றுடன் நமது திருகோணமலை செய்தியாளர் ரத்னலிங்கம்.
திருகோணமலை மாவட்டத்தின் எல்லைப்புற கிராமமான தென்னைமரவாடி கிராமத்திலிருந்து 30 வருடங்களுக்கு மேலாக இடம்பெயர்ந்து வாழ்ந்த மக்கள் கடந்த 4 வருடங்களுக்கு முன்னர் மீள குடியேறிய போதும் தற்காலிக இல்லங்கள் மட்டும் வழங்கப்பட்டதே அன்றி வேறு எந்த உதவிகளும் தங்களுக்கு வழங்கப்படவில்லை எனவும் இவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். 4 வருடங்களாகவே பெரும் சிரமங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து வரும் இவர்கள் புத்தாண்டு பிறந்துள்ள வேளை தாங்கள் நிம்மதியாக வாழ்வதற்கான நிலைகள் உருவாக்கப்பட வேண்டும் எனவும் கோரி வருகின்றனர். இது தொடர்பாக அந்த கிராமத்தில் வாழ்ந்து வரும் குகநாதன் என்ற குடும்பஸ்தர் தங்களது அவல வாழ்வு தொடர்பாக இவ்வாறு தெரிவித்துள்ளார்.
30 வருஷமாக இடம்பெயர்ந்து 2011 வந்து இப்ப 5 வருஷமா போகுது. எங்களை அந்த சர்க்காரிய கொட்டிலாம் இருக்கிறோம். ஒரு உலக கஷ்டத்தின் மத்தியில ஒரு உதவி நாங்க மீள குடியமைத்தினருக்கு அந்த முதல் 25,000 கொடுக்கறது அந்த உதவி கொடுத்து எங்களுக்கு கிடைக்கல. இன்னும் வீடு 6 மாதத்தால கட்டித்தாரன்றதில் இன்னும் அதை பற்றி இன்னும் சிந்தனை இல்லை. இவ்வளவு காலம் கொடுத்திருந்தாங்க எங்களுக்கு ஒரு நல்ல மாதிரி ஒரு இதுகள் செய்வாங்கன்னு. ஆனா அப்படி ஒரு நிலைமையும் காணையில்லை. இன்னும் தற்காலிக வீடு எல்லாம் பிரிஞ்சு உடைஞ்சி நம்மளும் இது பார்க்கலாம். வந்து எத்தனை பேர் வந்து அதை நாங்க வந்து இருந்து ஒரு மாதிரி அதே மாதிரி கட்டி தாக்குறபடியா இருக்கிறோம். அது ஒழுங்கான காத்து வந்தா அப்படியே கொண்டு போயிடும். நாங்க சும்மா நடுவட்டையெல்லாம் இருக்கோம், மரத்துக்குதான் இருக்கோம். வீடும் கட்டி தராங்களும் இல்ல, தற்காலிக வீடு அதுல இன்னும் இருக்கிறது. நாங்க இந்த இடத்தை விட்டுட்டு போகக்கூடாதுக்காக அந்த தற்காலிக வீட்டுல கஷ்டத்தை மத்தியில இருக்கிறோம்.
இந்த மக்கள் எதிர்கொண்டுள்ள சோதனையான நிலை தொடர்பாக திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைரத்ன சிங்கத்துடன் தொடர்பு கண்டு கேட்டபோது அரசு இதற்கான நடவடிக்கைகளை இந்த புது வருடத்திலாவது மேற்கொள்ளும் என எதிர்பார்க்கும் அதே வேளை எதிர்கட்சி தலைவர் சம்பந்தனுடன் இணைந்து இதற்கான நடவடிக்கையினை மேற்கொள்ளப் போவதாகவும் கூறுகின்றார்.
1984 டிசம்பர் மாதம் இடம்பெற்ற மக்கள் கடந்த 5 ஆண்டுகளுக்கு பின்பு தென்னவருடைய கிராமத்திலே குடியமைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்குரிய அந்த குடியேற்றத்தில் கூடுதலான அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து கொடுக்கப்படவில்லை. இருந்தும் அவர்கள் பல பிரச்சனைகளுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மலர்ந்திருக்கின்ற புத்தாண்டத்திலே அந்த மக்களுடைய தேவைகள் கண்டறியப்பட்டு அந்த தேவைகளை நிறைவேற்றுவதற்கு இதற்கான நடவடிக்கைகளை நானும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் எஸ்கஜி தலைவர் சம்பந்தரையா அவர்களும் மேற்கொள்வோம்
எனவும் தெரிவித்துள்ளார்.
இது லண்டன் பிபிசியின் தமிழோசை நேயர்களே. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மலர்ந்திருக்கின்ற புத்தாண்டு அனைவருக்கும் நல்ல ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள். வணக்கம் நேயர்களே.